திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
ஒரே முறையில் அறிவித்தால் அறிய மாட்டா, அந்தந்த உயிருக்கு ஏற்ற படிமுறையில் நின்றுகிட்டு அறிவிக்கணும். அப்புறம் குறவியில் சகன், குறவியில் சகன், அது குறைவில்லாத குரு. என்ன குறைவில்லாத? ஞானத்தில் குறைவில்லாத குரு. குருவில் அந்த சகன் என்பது குருவை குறித்தது. சகன் சூழ், சூழ் என்பது உபதேசம். சூழ் என்பது என்னது? உபதேசம். அதெல்லாம் அங்கங்கே எழுதிக்கணும், புசத்தில் அங்கே எழுதிருங்க. சூழ் உபதேசம். ஏன் அதை சூழ்ங்க? அங்கே சூழ்ச்சி திறன்னா என்னது? சூழ்ச்சி திறன் ஆனது, சூழ்ச்சின்னா ஆராய்ச்சி, ஆராய்கிற திறன். எனவே அந்த உபதேசம் நம்மகிட்ட என்ன செய்யுது? உபதேசம் என்ன செய்யுது? என்ன ஆராய்ச்சி? இங்கே ஆராய்ச்சியாவது சிந்தித்தல். உட்காந்து இதை சொல்வோமா வேண்டாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காமன்னு நினைச்சிடக்கூடாது. விளங்குதான்? எனவே இங்கே சூழ் என்பது உபதேசத்தை குறித்த சொல்லு. அந்த உபதேசத்தை கொள்பவர்க்கு, யார் கொள்பவர்? உபதேசம் யாருக்கு வேணும்? சகலர் பிரளயாகலர் ரெண்டு பேருக்கும். அது ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக வேணும், ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக வேண்டும். அந்த குறைவுடையவர்கள், குறைகள், குறைகள்னு என்ன சொன்னோம்? அந்த இன்றியமையாமை பொருள் சொன்ன மாதிரியே உபதேச மொழி. அந்த உபதேச மொழி முன்பின் செரியும், முன்பின் செரியும். அதுக்கு அருமையாக சொல்கிறார். பின்னாலையும் யாருக்கு? முன்னால பிரளயாகலருக்கு, இவனுக்கு குரு பின்னால. அது மட்டும் அல்ல, இதை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் சிவஞான முனிவர் அப்படி சொன்னால் அது தப்புங்கிறாரு. அது மட்டுமல்ல, முன்பின் அப்படின்னா அவரவருக்குள்ள படிமுறையில் ஒருத்தனுக்கு முன்னாலேயே அறிவு நிகழ்கிறது, இன்னொருத்தனுக்கு பின்னாலங்கிறது சோபான முறை. இவனுக்கு கொஞ்சம் வேகமா, ஒருத்தனுக்கு குறைவா, இப்படி தான் முன்னும் பின்னுமா நிகழுது. எது? அந்த உணர்ச்சி, பொருள் உணர்ச்சி. இப்ப முன்னால பின்னால இருந்து சொன்னாலும் கேட்கிறவனுக்கு எப்படி இருக்கான்? ஒரே மாதிரி அறிவு விளங்கல, முன்னுக்கு பின் வித்தியாசமா. ஒருத்தனுக்கு பைய நிகழுது, முன்னாலே நிகழ்ந்தது. ஒருத்தனுக்கு கொஞ்ச நாளும் கழிச்சு வகிடுது என்று எவ்வளவு இருக்கு பாருங்க. எனவே இப்படி முன்பின் செரியுமாம், செரிதல்னா பொருந்துதல். அந்த ஞானம் இப்படி வந்து அந்த ஆன்மாவை அடையும். குறைவுடைய சொற்கொள்ளார் இந்த உபதேசம் வேண்டாத விஞ்ஞானகளருக்கு. கொள்பவத்தின் பவம் என்பது என்ன? பவம் என்பது இங்கு சம்பவம், அந்த நிகழ்ச்சி மாத்திரையானே. என்ன நிகழ்ச்சி? காட்சி கொடுக்கிறாரு, அந்த காட்சி மாத்திரையானே. ஆமாம், பவம் என்பது சம்பவம், உண்மை, இதெல்லாம் குறிக்கக்கூடிய சொல். எனவே அவருடைய காட்சி மாத்திரமே, அவருடைய தரிசனம் மாத்திரமே என்ன செஞ்சிருது? ஒன்றும் சொல்ல வேணாம், நீ மோத்த காட்டினா போதும் சொல்கிறாங்களா இல்லையா? அந்த தரிசனம் மாத்திரமே அவருக்கு என்ன செஞ்சிருது? வீடு பேரு. இங்கே கொள்பகத்தின் வீடு, வீடு நானது வீடு பேற்றுக்கு வீடு, உடனே வீடு போல. வீடு பேற்றை தரும் உண்மை ஞானம், வீடு பேற்றுக்கான உண்மை ஞானம். என்னையா சொல்லு பொருள் கேட்கீங்களோ, ரொம்ப லேட்டாக கேட்கீங்க, பரவாயில்ல. சகலர்னா சொன்னல்லா, விளங்குச்சா நன்றாக? கலை, கலைன்னு கலைனா பந்தம், அது எதை குறிக்கும்னா அந்த மாயா பந்தத்தை. கொத்து, தொத்துனா தொத்து உள்ளார் துணைன்னு பார்த்தோமா இல்லையா? தொத்துனா மாயாய், கொத்து, மாயை கொத்து, அதான் தொத்து. இப்போ சகல விங் பிரளயகலர்னா, பிரளய காலத்தில், பிரளயகலர்னானது பிரளய காலத்தில் பந்தத்திலிருந்து அகல்பவர், பந்தத்திலிருந்து அகல்பவர். அவருக்கு பேர் என்ன பேரு? பிரளயாகலர். விஞ்ஞானகரர்னா விஞ்ஞானத்தால் கலையிலிருந்து நீங்குபவர், கட்டிலிருந்து நீங்குபவர். விஞ்ஞானம்னா என்ன? மெய்ஞானம். எனவே உண்மை அறிவு எப்போ வந்ததோ, இவங்களுக்கு ஒரு பிரளயம் வர காத்துக்கிட்டு அவசியம் இல்லை. எப்போ வந்து அவனுக்கு உண்மை அறிவு தோன்றுச்சோ அப்பவே வீடு பேர் அடைஞ்சிருவான். ஒரு பிறவியில, ஒரே பிறவியில, ஒரே பிறவியில அடைஞ்சிருவான். யாரு? விஞ்ஞானகலர். ஒரு பிரளயத்தில் முச்சி அடைஞ்சிருவான். யாரு? பிரளயாகலர். நம்ம தெரியாது, நமக்கு தெரியாது, ஆனாலும் முக்தி அடையும். ஏன்? 11வது பாட்டு என்ன பாட்டு? திருவருள் பயன்ல, திருவருள் பயன் 11, பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் என்றதான் பிரிச்சாரு. முக்தி அடைந்தவன் அடைய இருப்பவர், முக்தி அடைந்தவர் அடைய இருப்பவர் என்று இந்த ரெண்டு வகையில பிரிச்சதுனால எல்லாருக்கும் முக்தி கண்டிப்பா உண்டு. எப்போன்னு மட்டும் கேட்காதீங்க. ஐயா உங்களுக்கு வளைஞ்சியா? விஞ்ஞானகலருக்கு உண்மை ஞானம் எப்ப தோன்றுச்சோ அப்பவே, ஒரே பிறவியில, ஒரே பிறவியில. அந்த பிறவியில வந்து ஒரு பிறவின்னா அவனுடைய ஆயுள் எவ்வளவுன்னு வேணுமா இல்லையா, எவ்வளவு காலம்னு? அந்த காலத்தை தான் சொல்றாரு. அந்த காலம் மேல மேல போக போக சுருங்கிக்கிட்டே இருக்கும். அந்த சுத்த தத்துவ பூனங்கள் இருக்கா இல்லையா, மேல போக போக அது சுருங்கிக்கிட்டே இருக்கும். நீங்க சிவபிரகாசம் படிச்சீடா? படிச்சிட்டீடா? சரியா படிக்கலப்போ இல்லையா. மூவகை ஆறுயிர் வர்க்கம் 8வது பாட்டு இருக்கா இல்லையா, மலத்தார் கண்ம மூல மலத்தார் அன்றே. அன்றேன்னு அண்ண, முதல் படைப்பிலேயே விஞ்ஞானகலரும் உண்டு, விளங்குதா? ஆமா, இவன் இங்கிருந்து தான் போகணும்னு அவசியம் இல்லை. முதல்லயே விஞ்ஞான கலர் உண்டு, முதல்லயே பிரளயா கலர் உண்டு, இங்கிருந்து ப்ரமோஷன் ஆகி போறவனும் உண்டு. விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? ஏதோ சந்தேகம் இல்லையே? சந்தேகமே வரலையா அதுல? இப்போதைக்கு வரல. போட்டிருக்கா? எதுதான் போடல, எல்லாம் தான் போட்டிருக்கு. ஏதோ எப்படி போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னு தானே தெரிய மாட்டேங்குது. அவர் போடு போடுன்னு போடுதாரு. சரி, இங்க இந்த பாட்டுல நமக்கு என்ன சொல்கிறார்? இந்த மூன்று வகை ஆன்மாக்களுக்கும் மொத பாட்டுல அவரு தன்மை முன்னிலை படர்க்கை என்ற மூன்று திறத்தான் ஞானம் வழங்குவதை சொன்னார் இல்லையா. இரண்டாவது பாட்டுல அவர் தீக்கையில வேறுபாடு, தீக்கையில வேறு அதை சொல்கிறார். அதாவது விஞ்ஞானகலருக்கு தரிசன மாத்திரம், பிரளயாகலருக்கு அந்த தரிசனத்தோடு கூட உபதேசம். நம சகலருக்கு தரிசனம் உபதேசத்தோடு நூலும் என்று அப்படி சொல்கிறாரு. அப்படி சொன்னது மட்டுமில்லை, அவனுக்கு காட்சி கொடுத்த மாத்திரத்திலேயே ஓடி போயிருந்தான். யாரு? இவனுக்கு காட்சி உபதேசம் செஞ்சால் அதை யோசிச்சு அவன் போயிருந்தான். இவனுக்கு என்ன செய்யற வேண்டியிருக்கு? நூலையும் கொடுக்கணும், நூல் கேட்டு சிந்தித்து தெளிஞ்சாதான் பயன் தரும். அது மட்டுமல்ல, அவன் முன்பின்னாக இவர்களுக்கு நின்று உபதேசித்தாலும் இவர்களுக்கு விளக்கமும் சொன்ன உடனே விளங்க மாட்டேங்குது. சொன்ன உடனே அதானையா பிரச்சனையா இருக்கு, அதான் நமக்குள்ள பிரச்சனையே. அவனே வந்து உபதேசிச்சாலுமே இந்த பாடுதான். சிவபெருமான் வந்து சொன்னாலே, ஏன்னா அவனை கேட்டாலும் முன்பின்னாகத்தான் நிகழும், ஒவ்வொரு ஆன்மாவுக்கு முன்பின்னாகத்தான் நிகழும் அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? என்று இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார். அப்புறம் அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இறைவன் வந்து நமக்கு சகலருக்கு, இந்த சகலருக்கு நூல் கொள்பவராகிய சகலருக்கு, இந்த மூணு பேர்ல யாருக்கு நூல்னு சொல்லிட்டாரு? இது பின்னால தனியா 12வது நூற்பாவில் வேற சொல்ல போறாரு. இங்க இந்த தீட்சையை சொல்லும் போது அந்த இயைவு பற்றி நமக்கு சொல்லிட்டாரு, நூல் வேணும்னு சொல்லி. இங்க நூல் கொள்பவராகிய சகலர், இந்த மூன்று பேர்ல யாருக்கு நூல்? சகலருக்கு மட்டும்தான் நூல். சகலருக்கு அந்நூலானே அறிதல் அமையுமாகலான் குறவன் மிகையாமல் குறவன் மிகையாம் அப்படின்னு சொல்லி என்னும் ஆசங்கையை நீக்கும் முகத்தான். அதான் நூலே கொடுத்தாச்சு. அப்புறம் வாத்தியார் என்னத்துக்குயா, குரு என்னத்துக்கு இல்லையா, புசத்தை கொடுத்துட்டார்னா வாங்கிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதானே. அதாங்க கேள்வி. இப்போ தவத்தை முற்றுவிச்ச அவர்களுக்கு அவன் வந்து தரிசனம் கொடுத்துட்டான், உபதேசம் பண்ணிட்டான், நூலாமும் கொடுத்தாச்சு. அப்போது இப்படி சொல்லும்போது இவன் தான் நூல் கொடுக்கறதுன்னு ஆகிப்போச்சியே, பிற என்னத்துக்கே அவர் வந்து உட்காந்துக்கிட்டு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பானே. நூலே போதுமே குரு எதுக்கு என்று ஒரு தடை எழுகிறது. இந்த கேள்விகளெல்லாம் தனி மதத்தார் எழுப்புவதில்லை, இந்த ஆசிரியர் தாமே எழுப்பி கொண்டு அதை தெளிவிக்கிறார். அது ஒருத்தன் எழுப்புனா ஒவ்வொரு மதவாதிகள் எழுப்புவதாக இங்கே கருத்து கிடையாது. இங்கே இவர் தாமே இப்படியெல்லாம் கேள்வி உங்கள்கிட்ட கேட்குற மாணவற்ற வரணும், அதை அவர் தாமே எழுப்பி கொள்கிறார். அப்படி ஒருத்தன் கேட்குற மாதிரி சொல்லிக்கிட்டு விளங்குதா? இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு பதில நாமளே சொல்லிக்கிட்டு வரோமா இல்லையா? ஒன்று நீங்கள் சொல்ல போகிறது நல்லா தெரியும், ஆனாலும் என்ன செய்தோம், கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு அது எதுக்கு அப்படின்னா முதல்ல தூங்காமல் இருந்து தொலையணும்னு. அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, மாணவருக்கு பயிற்சி அப்படி தான் கொடுக்கணும். ஏன்னா அப்படி கேட்டு கேட்டு அவங்கள சிந்தனையை தூண்டி தூண்டி விட்டா தான் அந்த ஆற்றல் வளரும், அந்த ஆற்றல் வளரும். அப்போ அப்படி சொல்லி சொல்லி பரவடிச்சில் அவர் என்ன செய்வார், இப்படிலாம் கேட்பாருன்னு அவனுக்கு முதலே தெரிஞ்சிடும். அப்போ அவனே என்ன செய்வான், பதில் கண்டுபிடிச்சி சொல்லுவான். விளங்குதா? அப்போ அதுக்கு இன்னைக்கு நம்மகிட்டயே இருந்து கொஞ்ச நாள் ஒரு ஒரு வருஷம் படிச்சுட்டேன்னு என்ன செய்வீங்க, சொல்லும்போது தானா பதில ஒன்றுக்கு பாதியாவது வரும், அந்த பயிற்சி வந்துடும் பழக பழக. இப்போ புதுசாக நான் வந்து இந்த சொல்கிற முறை உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும், அதனால் ரொம்ப ஆமாம் பழகிட்டா வந்துடும் இல்லையா? அதனால் இந்த கேள்வி எழுகிறது, தடை எழுகிறது, அதை நீக்கு முதல் முதற்றானே அந்த குருவாமாற்ற ஓமையின் வைத்து தெளிவித்து வலியுறுத்துவது இந்த மூன்றாவது உதாரண வெண்பா. அப்போ இந்த குரு என்பவர் வேண்டாமே தான் நூலை கொடுத்துட்டானே, நூலை கொடுத்துட்டானே, அதுக்கப்புறம் இவர் என்னத்துக்கு, இவர் என்னத்துக்கு, புஸ்தகத்தை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் படிச்சுக்கிட மாட்டோமா? புஸ்தகத்தை கொடுத்துட்டோம்னா அப்படி காலேஜ் பிள்ளைகளும் அப்படி தானே இருக்குப்போம், வாத்தியாரை பாடமே நடத்த விட மாட்டேங்கு, காலேஜில் பாடமே வந்தால் வந்தமா போகணுமான்னு இருக்கணும், இங்கே வந்து பாடம் கடவுளும் நடத்தப்படாதுங்க. இல்லை அப்படி தான் ஆகிப்போச்சு. இப்போ ஏன்னா பழைய காலத்தில் அந்த ஆசிரியர் எப்படிலாம் பாடம் நடத்தினாருன்னு நினச்சி நினச்சி ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறவங்க இருக்காங்க, எங்கள் ஆசிரியர் இப்படிலாம் சொல்லி கொடுப்பாருன்னு. இப்போ அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆசிரியர் நல்லபடியாக இருக்கணும், நல்ல ஆசிரியர் விருது வேறணுமா என்ன செய்யணும், சத்தங்கடாமல் ஓரத்தில் உட்காந்துட்டு போகணும், அப்போ தான் அவருக்கு விருது கிடைக்கும். இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, யார் இந்த பையங்களாக சேர்ந்து. ஆமாம். எனவே இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த குரு நூலை கொடுத்தாச்சுக்கப்புறம் குருவும் எதுக்கு, அந்த குருவும் வேணுங்கிறது தேவையில்லாதது. மிகை மிகைன்னு அன்னது தேவையின்று என்பது. அந்த கேள்விக்கு பதிலாக மூன்றாவது உதாரண வெண்பாவை அமைத்திருக்கிறார். அது ஒரு அருமையான உதாரண வெண்பா. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்திழைவால் நல்லா உளவாமாய் நீர்நிழல் போல் எல்லா அறிவாகி நின்றானே யாரறிவார்தானே உருவாகி தோன்றானில் உற்று என்கிறார். அதாவது இந்த ஒரு பெண் இருக்கிறா, அந்த பெண்ணுக்கு இளம் வயதிலே விளையாட்டு தோழர்கள் இருப்பாங்க இல்லையா, இருப்பாங்களா இல்லையா, அந்த விளையாட்டு தோழர்கள் போல இருந்த சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க. அதில் அந்த பெண்ணோட முறை மாப்பிள்ளை பையனும் இருப்பான். அப்போ அவனை சக தோழனாகத்தான் நினைக்கும் இல்லையா. அதே பெண் அந்த பருவம் வந்தால் அவனை பார்க்குற போதே எப்படி இருக்கு, நாணம் வருது இல்லையா, வருதா இல்லையா, அந்த மாற்றம் வருதா இல்லையா, அது எதனால் வருது, அதுக்கு முன்னாலே அங்கே இருந்தது, நாணம் இருக்கு, ஆனா அது ரொம்ப சூக்குமமா இருக்கு, இந்த பருவம் வந்தா தூலம் ஆயிருது இல்லையா. அது மாதிரி இந்த பெண் அவட்ட இருக்கிற அன்பு, அன்பு அன்புனா என்னது, அதான் நேயம். நேயம் அன்புலாம் ஒரே பொருளை குறிக்க வெவ்வேறு சொற்கள், வெவ்வேறு சொற்கள். அன்புனா என்னதுன்னு கேட்கேன். அதாவது நமக்கு திருவள்ளுவர் சொல்றாரு, அன்புடைமைன்னு ஒன்று வச்சிருக்கிறாரா இல்லையா, அவரு ஒரு அதிகாரமே வச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருனா, இந்த அன்பு என்பது உயிர் பண்பு என்றார். என்ன சொன்னாரு, அது உயிரினுடைய பண்பு என்றார். அன்பு என்பது என்னது, பண்புன்னு என்னது, குணம், உயிர் குணம். விளங்குதா? நமக்கு அன்புடைமையில அன்போடு இயைந்த வழக்கன்ப ஆறு உயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு என்றார். இந்த குரல் தெரிஞ்ச குரல் தானே, தெரிஞ்ச குரல் தானே ஐயா, எழுதி போட்டா தெரியுங்களா? இதுக்கு என்ன பொருள் சொல்லுங்க, நேராகிட்டு இருக்கு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. ஏப்பா யோசிச்சு பார்த்து கடைசியில் கைவிட்டுற, சொல்லுங்க நான் தான் சொல்லிருந்தேன். ஏப்பா ஒரு ஆள் ரொம்ப ஊக்கமா இருக்காருன்னு பார்த்தா, சரி சரி விடுங்க வேற ஆளா பாருங்கன்றாரு. எப்படி எப்படி நல்லா சொல்லுங்க. அன்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு, எலும்புக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு போன்றது. சரிதானா ஐயா சொன்னது, சரிதானா ஐயா? நீங்க தான் சொல்லணும் சரியா சரியில்லையான்னு. ஆ இது சரியில்லைங்களா, சரியா சரியில்லையான்னு ரெண்டுல ஒன்ன சொல்லுங்க. சரியில்லை அம்மா, சரியில்லைங்க. என்ன சரியில்லைன்னு பிறகு பார்த்து கேட்டுக்கங்க. அதாவது அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு, ஆறுனா எண்ணில்லாத உயிர்கள், இந்த எண்ணுள்ளாத உயிர்கள் என்போடு இயைந்த தொடர்பு. என்பு என்பது என்னது, எலும்பு இல்லையா. எலும்பு என்பது எதை குறிக்கிறது, ஆகுபெயராய் உடம்பை குறிக்கிறது. எதை குறிக்கிறது இல்லையா, எதனால் அது உடம்பு குறிக்கிறது, இந்த உடம்புக்கு வடிவத்தை தருவதில் இந்த எலும்பு பெரும்பகுதி வகுப்பது பற்றி, பெரும்பங்கு வகுப்பது பற்றி எலும்பையே உடல் என்றார். எலும்பையே அதானே ஃப்ரேம் ஒர்க், ஃப்ரேம் ஒர்க் அதானே, அதானே. அதனால அந்த இளம்பு என்ன சொல்றாரு, உடம்புன்னு சொல்றாரு. விளங்குதா, அந்த தொடர்பு பற்றி சொல்றாரு. எனவே இங்க என்போடு என்பது எதை குறிக்கிறது, உடம்போடு. உடம்போடு நாம் இயைந்தோம், உயிர்கள் இயைந்தோம். இந்த உடம்புக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு, உடம்புக்கும் உயிருக்கும் நட்பு இருக்கா, நட்பு இருக்கா இல்லையா, என்ன நட்பு, நட்புனா என்னது, அதாவது நட்பாவது உணர்ச்சி ஒத்ததே நட்பான், உணர்ச்சி ஒத்த இருந்தாதான் அது பேர் தான் நட்பு. ரெண்டு பேர் நண்பர்னா ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவங்க தானே நட்பாக முடியும். ஒருத்தன் கோயிலுக்கு போகும்போது சினிமாவுக்கு போனோம்னா அவன் நட்பாக இருக்க முடியுமா, இருக்க முடியாது. ஒத்த பண்பினர் தான் நண்பா, நண்பராக இருக்க முடியும். அதனால அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, நட்பு என்பது உணர்ச்சி ஒத்தல். அப்போ உணர்வே இல்லாத உடம்பும் உணர்வுடைய உயிரும் நட்பாக முடியுமா, முடியவே முடியாது. ரெண்டும் நட்பிலே, ரெண்டும் நட்பிலே ஆனாலும் சேர்ந்துருக்கு. விளங்குதா? எதனால நிறைய பேர் சொல்றாங்கல்ல வீட்டில், ஏன் விதி தலைவிதி இவர் கூட தான் அப்படி ஆயுத போச்சு இல்லையா, இருக்கா இல்லையா. எனவே ரெண்டாவது நூற்பாவில் மூணாவது அதிகரணம் அதில் இந்த உடம்புக்குள்ள இந்த உயிர் எப்படி போகுதுன்னு சொல்றாரு இல்லையா. அப்போ மனந்தள்ள விழும் கருவில் என்பார், மனம் தள்ள விழும் கருவில். எனவே இந்த கருவுக்குள்ள நாம போவல, தள்ளி விட்டுட்டான். என்ன செஞ்சிட்டான், தள்ளி விட்டான். பொத்தடின்னு போய் விழுந்துட்டாங்க. மனம் தள்ள விழும்னாரு, தள்ளுன்னு என்ன செய்வான், அப்படி விழுந்து கிடக்கும். நாம நாம விரும்பி போய் இந்த உடம்புக்குள்ள இருந்து பூட்டிக்கிடல. விளைஞ்சா யார் தள்ளி விட்டா, பெருமான். நமக்கு தகுந்தாப்புல நம்ம செஞ்ச வினைக்கு தகுந்தாப்புல ஒரு கூடை செஞ்சு வச்சுக்கிட்டு போகலன்னு தள்ளி விட்டாரு. விளங்குதான், அதுக்குள்ள விழுந்து கிடக்கும் விளங்குதா. அப்போ நாம விரும்பி வந்தது இடமல்லாதான் சிறை, உடற்சிறை என்றார். உடல் சிறை. அதனால இங்க அப்படி இந்த உடம்பு கூட நாம கூடுனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உடம்போடு எவ்வளவு காலம் கூடியிருப்போம், அப்போ இந்த உடம்போடு கூட்டினது எதுக்குன்னா, அன்போடு ஏய்தற் பொருட்டு. அன்போடு ஏய்தற் பொருட்டு என்ன அருமையா சொல்றாரு. அதுக்காக தான் இந்த பிறவியை கொடுத்தாமக்காரு. எதுக்கு? அன்போடு ஏய. இந்த உயிர் எதோடு கூடணும்? அன்போடு கூடணும். யாரை பார்த்தாலும் அன்போடு இருக்கணும். அதுக்காக தான் ஐயா பிறவியை கொடுக்காமக்காரு. அன்பு எனினும் அறிவு எனினும் ஒக்கும். அன்பு எனினும் அறிவு எனினும் ஒக்கும். ஏன்னா ஞானம்னா என்ன சொல்றாரு? ஞானம் என்பது ஈசன்பால் அன்பென்றார். ஞானம் என்பது ஈசன்பால் அன்பென்றார். யாரு? ஞானம் உண்டார். அதனால அருமையான குரல், சைவ சித்தாந்தத்தை சொல்ற குரல். எனவே நமக்கு இந்த அன்பு, இறைவனிடத்தில் அன்பு வருத வரைக்கும் என்ன செய்யுமா? பிறவி தொடருங்கிறார். பிறவி எது வரைக்கும் தொடருமா? பெருமானிடத்தில் அன்பு வர்ற வரைக்கும் தொடரும். என்ன திடீர்னு பெருமான் சொல்லிட்டு முழிக்காக, அப்படிதானே? ஈசனுக்கு அன்பு இல்லார், எவ்வுயிருக்கும் அன்பு இல்லார். விளங்குதான். கடவுள்கிட்ட அன்பு வரலன்னா ஒரு பேர்கிட்ட அன்பு வராது. எனவே இறைவனுடைய அடியாருன்னா அப்படி எப்படி இருப்பாங்க? எல்லா உயிரிடத்திலும் இருப்பாங்க. ஏன்னா எல்லா உயிரையும் இறைவன் கோயில் என்று எண்பவர்கள். எல்லா உயிரையும் இறைவனுடைய கோயில் என்று பார்ப்பர். அப்போ அந்த இடத்துலலாம் வழிபடுவார்கள். பார்க்க இடமெல்லாம் கோயிலா தெரியுது. நமக்கு என்ன தெரியுது? கோயிலுக்கு போனாலும் வேற என்னமோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன செய்ய? ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இந்த அன்போடு இயைந்த வழக்கன்பு ஆறு இருக்கு, என்போடு இயைந்த தொடர்பு என்று சொல்லி, அப்போ அந்த அன்பு வருத வரைக்கும் பிறை வரும்னு சொல்றாரா இல்லையா? அப்போ இந்த இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, இந்த அன்பு என்பது உயிர் பண்பு. அந்த பண்பு பக்குவம் வராத வரைக்கும் சூக்குமமா இருக்கும். எப்படி இருக்கும்? சூக்குமமா இருக்கும். அது இந்த பெண் வளர்ந்து பருவமடைந்து, பருவமடைந்தன்னா பக்குவம் தானே, பருவமடைந்து மனமாகி ஒரு குழந்தையை பெற்ற பின், ஒரு குழந்தை, என்ன குழந்தை? ஞானம். ஞானம் என்ற குழந்தையை பெற்ற பின், எனவே ஒரு குழந்தையை பெற்ற பின்னால அந்த குழந்தை அழுதுனா எப்படி இருக்கு? குழந்தை அழுதா எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. இப்போ நீ உம்மட்ட கட்ட அப்படி சொல்லுவீரு, தாய் மாட்ட கட்டலாம் சொல்லுவாங்க. போற்றி பகருடைய படித்தா சொல்லுவார். அதாவது அதாவது இந்த உயிர்கள் கருவிலிருந்து வெளியே வரும் பொழுது எப்படி வருது? அவன் கருவில் இருக்கும்போதே உனக்கு இந்த கை காலெலாம் எதுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லுதான். யார் கொடுத்தவன்? கொடுத்தவன் உனக்கு இதெல்லாம் ஃபிட்டப் பண்ணி வச்சுருக்கானே எதுக்குன்னு சொல்கிறான். இதை வச்சு நீ என்ன செய்யணும்பான்னு சொல்லுதான். எல்லாம் ஒழு ஒழுன்னு கேட்டுட்டு வெளியே வரும்போது என்ன செய்யுது? எல்லாத்தையும் மறந்துட்டு வெளியே வரும்போது பொத்துன்னு வந்து விடுதா இல்லையா? விடும்போது எல்லாம் மறந்து போகுது. அம்மாயக்கால் தான் மறைப்ப, அந்த சூதக வாயு வந்து மறைச்சிருது. அவன் சொன்ன உபதேசமெல்லாம் மறந்து போகுது. நல்லறிவு ஒழிந்து நன்கு தீது ஒல்லையுறா அக்காலம் தன்னில். அப்போ இந்த அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்னு ஒரு அறிவே இல்லை. அப்போ அந்த குழந்தையினுடைய உடல் வளரணும்னா அதுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும், பால் வேணும். அந்த பால் வேணுங்கிறத எப்படி தெரிவிக்கும்? அது என்ன எப்படி தெரியும்? கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அது தெரியாது. தெரியுமா? நமக்கே தெரிய மாட்டேக்க. விளங்குதா? எனவே அப்போ இந்த குழந்தைக்கு என்ன செய்கிறாருன்னா, பசியை வந்து எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவை கொடுக்குறாரு. அதனால என்ன செய்யறாரு? அழுதுங்கிறாரு. இப்படி செஞ்சா உனக்கு வந்துடும் சாப்பாடுங்கிறாரு. விளங்குதா? சரி, அதை அழுதுடுச்சு. அழுதுனா காது கேட்காம போயிட்டு இருந்தா, கேட்கவா தாய் இருக்கா இல்லையா? அவட்ட இந்த அழுகை கேட்ட உடனே உடனே ஒரு ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தணுமா இல்லையா? அதனால அந்த அந்த உணர்ச்சி அவளுக்கு தானா ஏற்படலையா? இறைவன் இருந்து ஏற்படுத்துகிறார். அந்த குழந்தை அழுத உடனே இவளுக்கு உயிரே போன மாதிரி இருக்கு. தாய்க்கு எப்படி இருக்கான்? உட்கு ஆவி சோர, தாய் உள்நடுங்கி ஐயோன்னு நடுக்கம் வந்துருது. அதை பார்த்து விளங்குதா? மிக்கு ஓங்கும் சிந்தை உருக முலை உலகும் தீஞ்சுவைத்து பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப இல்லையா? எனவே அப்போ அந்த அன்பு தான் என்ன வருதான், பாலாக வருகிறது, அமிர்தமாக வருகிறது என்று சொல்கிறார். யார் சொல்றா? உமாபதி சிவாச்சாரியார் சொல்றார் போற்றி பகரோடையில். விளங்குதா? அப்போ அது மாதிரி இந்த தாயிட்ட அந்த பருவம் அடைந்து குழந்தை பிறந்த உடனே என்ன செய்தான் அந்த அன்பு? அன்புக்கு உருவம் கிடையாதா இல்லையா? அன்பு காட்சி பொருளா? இல்லை. எனவே அது உருவமில்லாத கருத்து பொருள். அது என்ன செய்தான்? அந்த பருவம் வந்த பிறகு அது உருவமாக வருதான். அந்த அன்பு என்ன செய்தான்? உருவமாக வருதான். அந்த அன்பின் உருவம்தான், அன்பின் உருன்னு சேர்க்கிறார். யார சொன்னாரு? கண்ணப்பரை. கண்ணப்பரை என்ன சொன்னாரு? அன்பின் திருவுரு. அது சாதாரண உரு இல்லை, அன்பின் திருவுரு என்றார் இல்லையா? எனவே அன்பே உருவா நிற்பவன், அவன்தாம் என் பக்கம் அன்பு. இது யார் சொல்றா? பெருமான் சொல்றாரு, பெருமான் சொல்றாரு. விளங்குதா? எனவே அப்போ அப்போ வடிவெல்லாம் என் பக்கம் அன்பு. எனவே அந்த அன்பின் வடிவம்தான் அது சேக்கலார் என்கிறார். யாரு? இந்த கண்ணப்பர் என்கிறார். விளங்குதா? கண்ணப்பர் தான் அன்பினுடைய உருவம் என்று சொல்கிறார். அதனால இந்த பெண்ணிட்ட அந்த அன்பு அருவமாயிருந்தது, பருவம் அடைந்து குழந்தை பெற்று அது அழும்போது என்ன ஆகுதான், பால் என்பது அந்த அன்பினுடைய உருவம். அந்த அன்பின் திரச்சி தான் எப்படி வருதான், பாலாக வருகிறது. இல்லை அது துன்புறும் போது கண்ணீராக வருகிறது. கண்ணீருங்கிறது என்னது? அன்பின் வடிவம். அந்த அன்பினுடைய உருவம் தான் என்னதான், கண்ணீரும் பாலும். அதுபோல இது ஓமை, இதை வச்சு அதுபோல அருவமாயிருக்கிற இறைவன் நம்மகிட்ட இருக்கானா இல்லையா? அத்திவிதமா இருக்கானா இல்லையா? எப்படி இருக்கான்? அருவமா இருக்கான். அருவம்னா என்ன? கண்ணுக்கு தெரியாத உருவம். அப்படி இருக்கான், கண்ணுக்கே தெரியாம இருக்கான். அப்படி இருந்தவன் கண்ணுக்கு தெரியாம இருக்கான். எது மாதிரி இருக்கானா? நீர் நிழல் போல். எப்படி இருக்கான்? நீர் நிழல் போல். நீர் நிழல்னா என்னது? நீருக்குள்ள தோன்ற நிழலா? நீங்க மோத்த கழுவ போனீங்கன்னா தெரியுமாதா? அதா கேக்கேன், சரிதான ஐயா? அது அல்ல, நீரின் நிழல். நீரில் நிழல் வேற, நீரில் நிழல் வேற, நீரின் நிழல் வேற. தண்ணீருடைய நிழல். தண்ணீருக்கு நிழல் உண்டா? உங்க வீட்டை தண்ணி பைப் இல்லையா வச்சிருக்கீங்களா? பைப்பை வச்சு தண்ணியை மேல அப்படி அடிங்க, வெளிச்ச சூரிய வெயில் அடிக்கும் போது நிழல் விழுமா இல்லையா? பிறகு இல்லைங்கயா, பூரா பொய்யால சொல்லிட்டியா? அதானே எப்போதும் சொல்லுவோம். எப்படியும் அடிச்சா தெரியுதா இல்லையா? நீருக்கு நிழல் உண்டா இல்லையா? இருக்கே. ஆனா நமக்கு நீர்ல இருக்கும்போது தெரிய மாட்டேங்குது. நீர்ல இருக்கும்போது, ஏன்னா நீர்ல அந்த நிழல் அதோட விரைவு இருக்கு. வெளியில எடுக்கும்போது தெரியற மாதிரி உள்ள இருக்கும்போது தெரிய மாட்டேங்குது. அது என்ன இருக்கு? அந்த நீரோடைய நிழலும் விரைவு இருக்கிறது. நீரோடைய நிழலும் விரைவு இருப்பதனால நமக்கு காட்சி புலனாவதில்லை. அது மாதிரி இறைவன் நம்மோட கலந்திருக்கானா? எப்படி கலந்திருக்கானா? அந்த நீர்ல நிழல் போல இறைவன் கலந்து வெளிப்படாமல் இருக்கிறான். விளங்குதா? விளங்குதா? எனவே அந்த நீர் நிழல் போல் எல்லா அறிவாகி நின்றானே. எப்படி இருக்கான்? அறிவா இருக்கான். அறிவுக்கு அறிவா, அறிவாகி நின்றானே. யார் அறிவார் தானே? அப்படி நிற்கவன யாரு? தானே அறிவார். அந்த அருவமா நிற்கிற கடவுளை யார் அறிவார்? ஒருவரும் அறிய மாட்டார்னு அர்த்தம். அவன் அந்த நிலையில இருந்தா ஒருவரும் அறிய மாட்டார். அப்போ அவன் உருவமாய் வந்தாலென்றி அறிய மாட்டார். உருவாய் தோன்றானில் உற்று, அவன் உருவாய் உற்று உருவாய் உற்று தோன்றானில் ஒருவரும் அறிய மாட்டார். எனவே இந்த நாம சகலருக்கு அவன் உருவமா வந்தால் பருப்பொருளை தானே அறிய முடியும்னு பார்த்துருக்கோம். அவன் இப்படி விஞ்ஞான கலருக்கு போலலாம் என்னன்னா நம்ம அறியவே முடியாது. எனவே நமக்கு அவன் உருவத்திருமேனியோடு வந்தாதான் அவனை பார்த்து அவன் மேல அன்பை செலுத்த முடியும். அன்பை செலுத்தணும்னா அதுக்கு ஒரு முன்னிலை பொருள் வேணுமா இல்லையா? நம்ம கற்பனையில் நினைச்சு செய்யக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை. எனவே சகலருக்கு அவன் உருவாய்த்தான் வந்து தீர வேண்டும் என்று இந்த பாட்டில் சொல்கிறார். இதை மற்றதெல்லாம் நம்ம அடுத்தாப்புல நாளைக்கு பார்ப்போம்.